புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 19 வரை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 16. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்களில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடலராயிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நான் இல்லையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை குறித்துக் கொள்கிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் முடித்தது உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதிருந்தால், வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதுக்கு காது உள்ளவன், கேட்டு கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜனம் பணம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்பதே. ஜபித்து நாம் சிந்தனைக்குள்ளாக கடன் செய்யலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். தெளிவாய் உம்முடைய சுவிசேஷத்திலிருந்து உம்மை நோக்கவும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய திருச்சபை வாழ்க்கைக்கும் பிரோஜனம் உள்ளதாய் மாறநீர்களை கிருபியும் இறக்கவும் பாராட்டின் மாட்சிப்பிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் உள்ள பிதாவே, ஆமென். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கிற ஒரு குறைபாடு அல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்தேகப்படுறது. இப்ப சந்தேகப்படுறது ஒரு மனுஷனுடைய இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. பாவத்தின் விளைவாக நம்ம யாரு எது சொன்னாலும் ஈஸியா நம்ம என்ன செய்வோம், மனுஷனுடைய நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்குன்னா சந்தேகப்படுறவங்களா மாறிட்டு இருக்கும். இப்படி சந்தேகப்படும் பொழுது நம்ம முதலாவது என்ன யோசிப்போம் அப்படின்னா, டைரக்டா அவங்ககிட்ட போய் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த தயங்குவோம். அந்த தயக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அது கோபமாக மாறும். அந்த கோபம் என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்து அந்த மனுஷன் என்ன பேசினாலும் அது தப்புன்னு தான் சொல்லும். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல சந்தேகப்படுறதுனால என்ன நடக்கும், அல்லது அந்த கோபத்தின் விளைவு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடைசியில அந்த கோபம் ஒரு வெறுப்பாக மாறி அந்த மனிதனை விலக்க வேண்டிய ஒரு சூழலாக. இப்போ இருக்கிற நம்மளுடைய அரசாங்கத்தை கூட பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நம்மளுடைய ஜனங்கள நேசிக்கிறவர்களா காணப்படல, அவங்க நம்மளை வெறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சோம், ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்தோம் அப்படின்னா உடனே ஆன்டி இண்டியன்றாங்க. அப்படி இல்லைன்னா மாவோயிஸ்ட் உள்ள போந்துட்டாங்க, நீங்களா மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நம்ம மேல உள்ள அந்த அக்கறையும் அந்த நம்பிக்கையும் அற்றவர்களாய் நம் மீது வெறுப்புடையவர்களாக காணப்படுறாங்க. அப்போ வேதத்துல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சந்தேகத்தோட வாழ்கிற மக்களுடைய நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும், அந்த சந்தேகத்தை நான் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மத்தேயு நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த சந்தேகம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பகுதியை பார்க்கும் முன்னாடி இந்த மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் யூத ஜனங்களுக்கு வந்துச்சு. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் யாருக்காக எதுக்காக எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசுவை விசுவாசியாத யூத ஜனங்களுக்கு இயேசு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், இயேசு யூதுருடைய ராஜா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படுது. அப்ப மத்தேயு சுவிசேஷத்துல இந்த மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இயேசுவை குறித்து சந்தேகப்பட்டீங்க, இந்த சந்தேகத்திற்கான பதில நான் சுவிசேஷமா உங்களுக்கு தரேன். அந்த பதில் என்ன அப்படின்னா, இயேசு யூதருடைய ராஜா. உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் மேல சந்தேகம் வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சந்தேகத்திலிருந்து நீக்கி நீங்க அவிசுவாசியாமல் இயேசுவை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தை பார்க்கும்போது இங்கிருந்தான் இயேசுவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த 11வது அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியா நீங்க 28வது அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னா, இயேசுவை தொடர்ச்சி எதிர்த்துட்டே வராங்க. ஏன் எதிர்த்துட்டு வராங்க? இப்ப பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இயேசு நிஜமாக யூதருடைய ராஜாவா? இதுதான் பேசிக்கா சுவிசேஷம் முழுசுமா நம்ம பார்க்கும்போது இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் என்ன செய்யறாங்க, இயேசுவை இழுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், இந்த சந்தேகம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பரிசேயனுக்கு வரல, ஒரு சதுசேயனுக்கு வரல, யோவான் ஸ்நானகனுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன சந்தேகம், யோவான் ஸ்நானகனுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2வது வசனத்துல பார்க்கிறோம், அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்களில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவர் இடத்தில் கேட்கும்படி ஆள் அனுப்பினான். ஒரு கேள்வி வந்துருச்சு. யாருக்கு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 3:16 பார்க்கும் பொழுது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று தளத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் உரைத்தது. இந்த சாட்சியை நேரடியாக கண்ட ஒரு மனுஷன் யார்கிட்ட இயேசு ஞானஸ்தானம் பெறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நானகன்கிட்ட பெறார். இந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கரை ஏறின உடனே இந்த பரலோகத்திலிருந்து தேவன் இந்த இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததை பார்த்த இந்த யோவான் ஸ்நானகனுக்கு என்ன வருது அப்படின்னா, சந்தேகம் வருது. ஏன் இந்த சந்தேகம்? இவன் மத்தேயு சுவிசேஷத்துல, நம்ம லூக்கா சுவிசேஷத்துல, யோவான் சுவிசேஷத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த யோவான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவை அடையாளம் காட்டுகிறான். இவர் தான் மேசியா, இவர் தான் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டி, இவரை பின்பற்றுங்க, இவர் தான் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார் என்று அடையாளம் காட்டி இவரை குறித்து பிரசங்கிக்கிற வந்த அந்த யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ வேதத்துல பார்க்கும் பொழுது அநேக விசுவாச வீரர்கள், விசுவாச தந்தையார்களுக்கெல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையில பலவீனமான ஒரு சூழல் காணப்பட்டிருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல விசுவாசத்தினால் தன்னுடைய சொந்த ஊரையும் சொந்த நாட்டையும் சொந்த மக்களையும் விட்டு வெளியே வந்து அவன் என்ன செய்யறானா, விசுவாசத்தினால கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்துட்டு இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறப்பானா மாட்டானான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதே போல நம்ம தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம், மோசேயோட வாழ்க்கையில பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன, அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சந்தேகம் ஒரு மிகப்பெரிய அம்சத்தை வகிக்குது. நான் கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றாமல் வாழும் பொழுது, நான் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த வண்ணமாக நடக்காத போது என் வாழ்க்கையில சந்தேகம். இப்போ 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த யோவானுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த காவலில் வைக்கப்பட்டிருக்கிற யோவான் அந்த சூழல பார்க்கும்போது, அவன் ஏரோது அந்திப்பா என்பவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, ஒரு வெப்பம் அதிகமுள்ள ஒரு சிறையில தனியா போட்டு வச்சிட்டான். தனியா போட்டு வச்சுட்டு அப்பப்போ அவருடைய சீஷர்கள் அவனை போய் பார்த்துக்கலாம். இதான் அவனுடைய சூழல். சிறையில இருக்கிறான், ரொம்ப ஹீட், வெப்பம் அதிகமாக இருக்கு, எப்பயாச்சும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா யோவானுடைய சீஷர்கள் வந்து இந்த யோவானை பார்த்துக்க முடியும். இப்போ தனிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவன் குழப்பத்தில் இருக்கிறான். அப்பொழுது அவன் இயேசுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்படுறான். இயேசு என்ன செய்யறாரு, இயேசுடைய ஊழியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேள்விப்படுறான். மத்தேயு 3:12 பார்க்கும் பொழுது இந்த இயேசுடைய ஊழியத்தை பத்தி அவன் முதல் முதலாக யூதர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் அறிவிக்கிறார். என்னவென்று அறிவிக்கிறார், தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார். இதுதான் அவருடைய ஊழியம். அவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா அவருடைய மக்களை சேர்த்துக்குவார், அப்புறம் அவருடைய எதிரிகளை பாவிகளை என்ன செய்வார் அப்படின்னா சுட்டெரிப்பார். இது முதல் முதலாக சுவிசேஷத்துல இயேசு வருவதற்கு முன்பாக சொன்ன ஒரு மனிதன் இந்த யோவான் ஸ்நானகன். அப்ப இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் நின்று போய் இப்ப காவல்ல இருக்கிறான். காவல்ல இருக்கும் பொழுது இயேசு செய்யற எல்லா விதமான ஊழியத்தையும் பார்க்கிறான். எல்லா விதமான ஊழியத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இயேசுடைய பிரசங்கம் நல்லா இருக்கு, இயேசுடைய போதனை நல்லா இருக்கு, இயேசு எல்லாருக்கும் சுகமளிக்கிறார், இதெல்லாம் சரியான முறையில் நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த மேசியாவுடைய ஊழியத்துல ஒரு விஷயம் இல்ல. என்ன இல்ல அப்படின்னா அவர் அந்த நீதியை செயல்படுத்தவில்லை, நியாய தீர்ப்பை கொண்டு வரவில்லை. இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா கோதுமையை முதல் தங்க பக்கத்துல சேர்த்துக்குவாரு, பதர அவியாத அக்னியில சுட்டெரிப்பார். இதுதான் மேசியாவுடைய ஊழியம். இப்போ இந்த ரெண்டு காரியங்களும் இருக்கும் பொழுது அவன் பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோதுமையை மட்டும்தான் சேர்த்துட்டு இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், உபதேசம் பண்றார், எல்லாத்துக்கும் குணப்படுத்திட்டு இருக்கிறார். இவன் என்ன பாக்குறான் அப்படின்னா பரிசேயர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. பரிசேயர்கள் இன்னும் தன்னுடைய சுயநலத்தோடையும் தன்னுடைய சுய பாவத்தோடையும் இன்னும் அதே கௌரவத்தோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏறாவது இன்னும் தன்னும் முரட்டாட்டம் உள்ளவனா இப்போ அவனையும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். இன்னும் அந்த நீதிய அந்த இயேசு மேசியான்னு சொல்ற இவர் வந்து என்ன செய்யல, நடப்பிக்கல. யோவான் ஸ்நானகனை ஊழியம் செஞ்ச போது எப்படி இருந்துச்சோ இப்பயும் இயேசு வந்த பிறகு அந்த ஊழியம் அப்படியேதான் இருக்கு. அப்ப இவருக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா இவர் ரெஜமாவே மேசியாதானா? ஊழியம் என்ன அப்படின்னா நீதியை செய்யணும், கோதுமையை சேர்த்துக்கணும், பதற என்ன செய்யணும், சுட்டேரிக்கணும். இப்ப இந்த இயேசு என்ன செய்யறாரு அப்படின்னா கோதுமையை மட்டும் சேர்த்து வச்சுக்கிறார், தன்னுடைய ஜனங்களுக்கு மட்டும் உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா இன்னும் என்ன செய்யல, நீதியை அவர் என்ன செய்யல, நடப்பிக்கல. இப்படி அந்த யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்தது நடக்கல. இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா வேதத்தை பார்க்கறான், வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கறான், இந்த மேசியாவை பத்தி சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கறான், இந்த மேசியாவை பத்தி தானும் அறிவிச்சிருக்கிறான். இவர் தான் மேசியான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட அந்த மேசியா தன்னுடைய ஊழியத்தை சரியான முறையில செய்யறாரா? ஒரு பார்ட் மட்டும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, சரியா செய்யறாரு. இன்னொரு ரிமைனிங் பார்ட் என்ன செய்யல, அவர் இன்னும் நடைமுறைப்படுத்தல. அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் சந்தேகம். அதே சூழல்ல தான் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இவன் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த மெய்யான மேசியா நிஜமாவே மேசியாதானா? இந்த இயேசு நிஜமாவே மேசியாதானா? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இவர் தானா என்ற ஒரு கேள்வி யாருக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யோவான் ஸ்நானகனுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரிதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாமல் நம்ம இஷ்டப்படி புரிந்து கொள்ளும் பொழுது வேதத்தின் மீது நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா சந்தேகப்படுறோம். அல்லது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ரட்சிப்புக்கு எதுவா நடக்காத போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிஜமாலே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மளே சந்தேகப்பட்டுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேதம் உண்மை உள்ளதானா? இப்போ நம்ம இயேசு இரண்டாவது முறையா வருவார், நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னு சொல்லி அவருடைய இரண்டாம் முறையை காத்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அக்கிரமங்கள் பாவங்கள் இன்னும் கொடிதாயிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல இந்த பாவங்களுடைய விளைவை பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமா தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு எனக்கு ஏற்படுகிற ஒரு நியாயமான சந்தேகம் என்ன அப்படின்னா இதெல்லாம் கடவுள் இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறாரா? இப்ப நிஜமாலுமே இயேசு இரண்டாம் முறையாக வருவாரா? அவர் வந்து நியாயம் தீர்ப்பாரா? இயேசு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த யோவான் ஸ்நானகன் இந்த வேதத்தை சரியான முறையில பார்க்கவில்லை. நீங்களும் நானும் வேதத்தை சரியான முறையில பார்க்கணும். இப்ப சந்தேகம் எழும்பும் போது இந்த யோவான் ஸ்நானகனுடைய செயல் என்ன செய்யறாங்க? வசனம் 3:4 பார்க்கும்போது மறுபடியும் வருகிறவர் நீதானால் வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் ஆள் அனுப்பினான். இப்ப சந்தேகம் யாரு மேல வந்துருச்சு? இயேசு மேல வந்துருச்சு.
இப்ப இயேசு மேல சந்தேகம், நீங்க மேசியாவா இல்லையா சந்தேகம். இப்போ இவன் என்ன செஞ்சிருக்கிறான், இவ என்ன செய்யறான் அப்படின்னா, இயேசுட்ட ஆள் அனுப்புறான். யார் மேல சந்தேகமோ அந்த நபர்கிட்ட நேரடியா ஆள் அனுப்புறான். இப்ப யோவானால வெளியே வர முடியாது. இப்ப தன்னுடைய சீசர்களை அழைத்து இயேசுட்ட போய், நீருதானா இல்ல வேற யாராச்சும் வரணுமான்னு தெளிவா கேட்டு வாப்பா. சந்தேகத்தின் போது என்ன செய்யணும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நேரடியா போய், உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இப்படி சந்தேகப்படுறேன், சரியா தப்பா, நேரடியா என்ன செய்யணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும். இந்த வேதம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, யாரு கூட பிரச்சனை இருக்கோ அவங்ககிட்ட போய் நேரடியா என்ன செய்யணும், கேட்கணும். இந்த இடத்துல யோவான் பின்பற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அநேக சீசர்கள் இருக்கிறாங்க. இந்த யோவான் என்ன செய்யல அப்படின்னா, தம்பி நான் தப்பா சொல்லிட்டேன், அவர் மேசியா இல்லைன்னு சொல்லிருக்கலாம், அவர் வேதத்தை நான் தான் இவரை அறிவிச்சேன், ஆனா இவர் வந்து அவர் சொல்ல திருக்கு தரிசனத்து நிறைவேறுதலா இல்லாம வேற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கார், இவர் மேசியா இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சீசர்களையும் அவரை பின்பற்றி வந்த ஜனங்களையும் திசை திருப்பி இருக்க முடியும். ஆனா இந்த யோவான் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த மாதிரி திசை திருப்பாமல் தன்னுடைய சந்தேகத்தை, முதலாவது யார் மேல சந்தேகமோ அவற்றை டைரக்டா போய் ஆள் அனுப்புறார். நீதானா இல்ல வேற ஒரு வரணும்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா, யோவான் கேட்கிறார். டைரக்டா யார்கிட்ட போய் சொல்லியாச்சு, அந்த இயேசுட்ட போய் கேட்டான். இப்ப இயேசுடைய பதில் என்னவாக, வசனம் 4-6 பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்துல போய் அறிவுங்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் நீங்க பாக்குறதையும் கேட்கறதையும் யோவான் இடத்துல அறிவு. இப்போ சாதாரணமா நம்ம யோசிக்கும் பொழுது, யோவான் தான் இயேசுவை சாட்சிக்கிட்டான், யோவான் தான் இயேசுவை அறிக்கை செய்தான், யோவான் தான் இந்த மக்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு இவர் மேசியான்னு சொல்லி காமிச்சான். இப்போ இயேசுட்ட இந்த கேள்வி வரும்பொழுது நேச்சுரலா என்ன இருக்கணும், இயற்கையா என்ன வரும், என்னடா நீ என்னையவே சந்தேகப்படுறியா, நான் உனக்கு கூட இருந்து எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறேன், நீ உங்களுடைய உன்னுடைய தாய் உன்னுடைய பிறப்பில் இருந்து நீ இதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், என்னுடைய நான் வருவதற்காக நான் வருவதற்கு முன்பாக என்னுடைய வழியை ஆயத்தம் பண்ண வேண்டிய நீ என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்னு ஒரு கோபம் வரல, அவன் மீது கோவப்படல, அவன் மீது வெறுப்படையல. அவர் என்ன செய்யறாருன்னா, அவனுக்கு வேதத்தை காட்டுகிறார். இப்போ சந்தேகம் எழும்பும் போது, வேதத்தின் மீது சந்தேகம் எழும்பும் போது, வேதபூர்வமாக என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். இந்த 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்துல போய் அறிவுங்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிலர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டின் மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வசனங்கள். இந்த வசனத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏசாயா 35 அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஏசாயா 35:5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது குருடர் கண்களில் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது, செவிலரின் செவிகள் திறவுண்டு போம், அப்பொழுது முடவன் மானையம் போல் குதிப்பா, மானை போல் குதிப்பாள், ஊமி என் நாவும் கம்பியிருக்கும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசுடைய ஊழியம் இப்படிதான் இருக்கும். அடுத்து 29:18-19 வசனங்களை பார்க்கும் பொழுது, 29:18-19, அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடர் கண்கள் இருளில் இருந்து அந்தகாரத்திற்கு நீங்களாக்கி பார்வை அடையும், சிறுமியானவர்களுக்கு கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷர்களில் எளிமையுள்ளவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் மேசியாவுடைய ஊழியம். இப்ப மேசியாவுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும், செவிலர்கள் கேட்பார்கள் வசனத்தை கேட்பார்கள், குருடர்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். 61 ஏசாயா 61:1-2 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவனுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவனுக்கு விடுதலையும் கட்டுண்டவனுக்கு கட்டு அவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரவசத்தில் தம்முடைய நீதியை சரிக்கட்டவும், கட்டும் நாளை கூறவும், துயரப்படுகிறவர்களுக்கு அவனை ஆறுதல் செய்யவும். இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் மேசியாவுடைய வேலை. மேசியா என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், ஆறுதல் கூறுகிறார், குணமளிக்கிறார். இதுதான் நம்ம இயேசுடைய மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இயேசு என்ன செய்யறார், அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அப்படியே செய்யறார், அதைதான் இங்க திரும்பி ரெஃபர் பண்றார். அப்புறம் ஏன் இந்த யோவான் சரியான முறையில் இந்த வேதத்தை பார்க்கலையா அப்படி இன்னொரு கேள்வி வருது. அப்போ இந்த வாசிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் நீங்க பின்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா, 29வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அக்கிரமம் செய்கிறவனை வகை தேடி தேடுகிற யாவரையும் சங்கரிக்கிறார் அப்படின்னு சொல்லி, அந்த மேசியாவுடைய தீர்க்க தரிசனத்தின் தொடர்ச்சி என்ன செய்யுது, அந்த வசனத்தின் தொடர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னா, அவர் நியாயம் தீர்க்கிறார், அக்கிரமம் செய்கிற யாவரையும் வகை தேடி என்ன செய்கிறார், சங்கரிக்கிறார். அப்புறம் 61வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 61:2 பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டவும், அங்க என்ன சொல்றதுக்கு நீதியை சரிகட்டுகிறார். அப்போ இந்த மேசியாவுடைய வேலை பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், குணமாக்குகிறார். இரண்டாவது, அவருடைய ஊழியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரண்டாவதான ஊழியம், அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார், துன்மார்க்கரை சங்கரிக்கிறார். அப்ப யோவான் இது என்ன செய்யறார் அப்படின்னா, இது முழுமையா பார்த்துட்டு ஒரு பாட் ஓகே, அப்புறம் இன்னொரு நியாய தீர்ப்பு என்ன செய்யல, அவர் இன்னும் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சந்தேகத்தை எழுப்பி அவர்கிட்ட கேட்கிறார். இப்ப இயேசுவும் மறுபடியும் என்ன செய்யறார் அப்படின்னா, அதே மேசியாவை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை சொல்றார். சொல்லிட்டு என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த காலம் நியாய தீர்ப்பின் காலம் அல்ல, இந்த வருகை, இந்த மேசியாவின் வருகை நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற காலம் அல்ல, இந்த மேசியாவின் வருகை கிருபையின் காலமாக இருக்கிறது என்று யோவானுக்கும் யோவானுடைய சீஷர்களுக்கும் சொல்லி அனுப்புறார். இப்ப யாருடைய சந்தேகம், யோவானுடைய சந்தேகம். இப்ப அவருடைய மேசியாவுடைய ஊழியம் இரண்டு பகுதிகள், முதலாவது வருகையில கிருபையை கொடுக்கும்படியாக, கிருபையை வெளிப்படுத்தும்படியாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக இந்த உலகத்துல வரும்பொழுது அப்பொழுது இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இதுதான் மேசியாவுடைய ஊழியம். இப்ப இந்த யோவான் என்ன செய்யல அப்படின்னா, இந்த செய்தியை முழுவதுமாக அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இயேசு என்ன செய்யறாருன்னா, மறுபடியும் இவனை வேதத்துக்கு நேராக திருப்பி அந்த சந்தேகத்திற்கு வேதபூர்வமாக பதில் சொல்றார். இப்ப என்ன சொல்றார், முதலாவது மேசியா வருகையில முதலாவது என்னுடைய ஊழியம் கிருபையை நடப்பிக்க வேண்டும். இது கிருபையின் காலம். மக்களுக்கு இப்போ என்ன தேவையில்ல அப்படின்னா, நியாய தீர்ப்பு தேவையில்ல. இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சிறுமையானவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்கள் கிருபையை நோக்கி ஓடி வர வேண்டும். இதான் இயேசு முதல் முதலாக உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய ஊழியம், அவருடைய பணி என்ன அப்படின்னா, கிருபையை பார்க்க வேண்டும். இதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யோவான் ஜனங்களும் புரிஞ்சுக்க மிஸ் பண்ணா, யூத ஜனங்களும் இதை புரிஞ்சுக்க தவிர்த்தாங்க. அதனாலதான் பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நீ ரோமர்களை ஏன் எதிர்க்கிற, நீ ஏன் பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கன்னு சொல்லி இயேசுட்ட மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க. என்ன பிரச்சனை, அந்த தீர்க்க அந்த மேசியாவுடைய ஊழியத்தையும் அந்த அவருடைய பணியையும் சரியான முறையில அவங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இதுக்காக தான் பாக்குறோம், அவர் சொல்றார் நீங்கள் கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும், இது கிருபையின் காலம், இது சுவிசேஷத்தின் காலம். இந்த சுவிசேஷம் வெளிப்படும் பொழுது கிருபை வெளிப்படுகிறது. 10வது மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும் போது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் வகைக்கப்படுகிறீர்கள், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது நியாய தீர்ப்பு இல்ல, முடிவு பரிந்தும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவன், ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற என்னுடைய கிருபையை நாடுகிறவன், என் வசமாக என்னையை நன்றி என்னையும் பற்றி கொண்டு நிலைத்திருக்கிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா, பிழைத்திருக்கிறான். இப்ப மேசியாவுடைய ஊழியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் யோவான் 1வது அதிகாரத்துல பாக்குறோம், அவர் கிருபை நிறைந்தவராய் நம்ம உள்ளே வாசம் பண்ணினார். இப்ப யோவான் என்ன செய்யல அப்படின்னா, வேதத்தை சரியான முறையில புரிந்து கொள்ளாமல், அந்த முழுவதையும் சரியான முறையில புரிந்து கொள்ளாமல் வேதத்தின் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டது. அந்த வேதத்தின் மீது சந்தேகம் எழுப்பப்படும் பொழுது வேதபூர்வமாக இயேசு அவனுக்கு மறுபடியும் தீர்க்க தரிசனங்களை காமித்து அவனுக்கு என்ன செய்யறார், விளக்கப்படுத்துகிறார். விளக்கப்படுத்தும் போது என்ன செய்யறார் அப்படின்னா, இது கிருபையின் காலம். இப்ப இந்த கிருபையின் காலம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இயேசுவை அறிவிக்க போகுது, இயேசுவை வெளிப்படுத்த போகுது. இது நியாய தீர்ப்பின் நாள் அல்ல, கண்டிப்பா இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு நாள் வரும், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு முன்பாக இந்த கிருபையாய் வெளிப்பட்ட அந்த இயேசுவை நான் என்ன செஞ்சுக்கணும், பற்றி கொள்ளணும். அந்த கிருபையாய் வெளிப்பட்ட அந்த இயேசுகிட்ட நான் என்ன சமர்ப்பிக்கணும், அந்த கிருபையாய் வெளிப்பட்ட அந்த இயேசுவை நான் கண்டுகொள்ளணும். அந்த சுவிசேஷத்தின் காலம், அந்த கிருபையின் காலம் இன்னும் நிறைவடையல. இன்னும் இந்த திருச்சபையிலையும் இந்த உலகத்திலையும் இந்த சுவிசேஷம் தொடர்ச்சியாக இந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இந்த கிருபை இன்னும் வல்லமையாக மக்களை ஈர்த்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த வெளிப்பட்ட அந்த இயேசு இன்னும் தன்னுடைய மேன்மை உள்ளவராக மகிமை உள்ளவராக பாவிகளை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டேதான் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வேதத்தின் மீது சந்தேகம், தன்னுடைய வாழ்க்கையின் மீது சந்தேகம் அப்படின்னா இந்த கிருபை உள்ள இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையின் மேல உங்களுடைய குழப்பமான சூழல்ல உங்களுடைய துன்பமான வேலையிலும் உங்களுடைய ஆத்மா சரியில்லாத சீரில்லாத நிலைமையிலும் நீங்க சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் வேதத்தை நோக்கி பார்க்காம அல்லது இயேசுவை நோக்கி பார்க்காம இந்த உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியுமாக இந்த இயேசுவின் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு அழைக்கப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்னும் கிருபையின் காலமாக தான் இருக்கு. நியாய தீர்ப்பின் காலமாக இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க நின்றிருக்கிறதுக்கு அருகது இல்லாதவங்க. நீங்களும் நானும் மாண்டு போயிருப்போம். நியாய தீர்ப்பு நம்மளை அழிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா நான் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு விதத்துல கூட பாத்திரமான இல்ல. நான் அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன். ஆனா இந்த கிருபையின் காலத்துல கிறிஸ்துவோடைய கிருபை வெளிப்பட்டதுனால கிறிஸ்துவோடைய இரக்கம் வெளிப்பட்டதுனால நான் அந்த இரக்கத்தின் மீதும் இந்த கிருபையின் மீதும் பற்றுதலாயிருந்து அவரை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த குழப்பமான சூழ்நிலையிலும் சந்தேகத்திற்குரிய சூழ்நிலையிலும் நான் எங்க போறது? நான் மேசியா இடத்துல போறதா, இந்த உலகத்துல போறதா, இல்ல நான் என்னுடைய சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இவ்வளவு கேள்வி எழும்புது. நான் என்னுடைய சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அந்த மேசியாவை நான் மேசியான்னு பார்க்க மாட்டேன். இப்ப இந்த யோவான் தான் சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு வச்சுவான். அவன் தான் ஐடென்டிஃபை பண்ணா அந்த சந்தேகத்தை தீர்க்கப்படாமல் இந்த சந்தேகத்தோட நான் இப்படியே இருந்துக்கிறேன் சார், எனக்கு எதுக்கு சார் அப்படின்னா அந்த மேசியாவுடைய பணியும் அந்த மேசியாவோட மேன்மையும் என்னன்னே தெரியாம போயிருக்கும். அல்லது இந்த மேசியாவை குறித்து நான் அந்த சந்தேகத்தை நான் தீர்க்காம நான் மற்றவங்கள்ட்ட அந்த மேசியாவை குறித்து தவறா சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்களும் கெட்டு போகாம உங்க கூட இருக்கிறவங்களும் நீங்க கெட்டு போக வச்சுக்கிறீங்க. தானும் பரவது போக கிடையாது, சுத்தி இருக்கிறவங்க பலவத்து விடுறது கிடையாது. இப்ப சந்தேகங்கள் எழும்பும் போது, குழப்பங்கள் எழும்பும் போது வேதத்திற்கு நேராக ஓடி வரணும். முதலாவது யாருக்கு குழப்பம் ஏற்படுகிறதோ அந்த ஏன் குழப்பம் ஏற்படுறது வேதத்துக்கு நேராக ஓடி வரணும் அப்படின்னா, இது நியாய தீர்ப்பின் காலம் அல்ல, கடவுளுடைய நியாய தீர்ப்பு இன்னும் வெளிப்படல, இது கிருபையின் காலம். கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சந்தேகம் என்ற பாவத்திற்காகவும் இந்த இயேசுவின் மீது அவிசுவாசம் உள்ளவனாய் இந்த இயேசுவின் மீது விசுவாசமற்றவனாய் வாழுகிற எனக்கு மறுபடியும் விசுவாசத்தை கொடுப்பதற்காகவும் அந்த விசுவாசத்தை வளர்ச்சிக்க செய்வதற்காகவும் அந்த விசுவாச முதிர்ச்சிக்குள்ளாக வாழ்வதற்காகவும் இயேசு இன்னும் இந்த வேதத்தை திறந்து வைத்து இன்னும் தன்னுடைய திருச்சபையிலும் தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த கிருபையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா, ஒரே ஒரு வழி, இயேசுவின் இடத்துல ஓடி வாங்க. இயேசுவின் இடத்துல வாங்க. இயேசு அந்த கிருபையா இன்னும் உங்களுக்கு அந்த தயவை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்னும் உங்களை மீட்கிறவரா இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற தேவனா இருந்திருந்தா இந்த கேள்வியை கேட்ட யோவான் நியாயம் தீர்த்திருக்கணும், இந்த கேள்வியை கேட்ட சீசன் நியாயம் தீர்த்திருக்கணும், இந்த அவரை சுத்தி இருக்கிற யூதர்களை நியாயம் தீர்த்திருக்கணும். அவர் இன்னும் கிருபை உள்ளவராக உங்கள் மீதும் என் மீதும் கிருபை உள்ளவராக தன்னுடைய கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து பார்க்கும் பொழுது 7-13 வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்படி சந்தேகப்பட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பின்பாக இயேசு அவனை குறித்து தப்பா பேசல, என் மேலே சந்தேகப்பட்டுட்டான் பார், என்னைய போய் இவன் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், இவன் தான் என்னுடைய ஊழியத்தை ஆயத்தம் பண்றான், இவன் போய் என்னை சந்தேகப்பட்டுட்டான்னு சொல்லி இந்த இயேசு அந்த மக்கள்கிட்ட இந்த யோவானை குறித்து தப்பா பேசல. வசனம் 7-13 வசனங்களை பார்க்கும்பொழுது, அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நானலையோ? அல்லவென்றால் எதிர்பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வசனம் தரித்திருக்கிறவர்கள் அரசு மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கு தரிசியோ? ஆம், தீர்க்கு தரிசிகளை மேன்மையுள்ளவனை ஏ உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை பார்க்கப்பா போனீங்க? இப்ப யோவான்ஸ்நாதனை குறித்து சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றார். ஜனங்கள் என்ன இப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, நார்மல் மனுஷனா இப்ப யோவானை குறித்து ஏதோ சொல்ல போறாரு, நெகட்டிவா சொல்ல போறாரு, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எதை பார்க்க போனீங்க? வனாந்திரத்துக்கு யாரை பார்க்க போனீங்க? ஒரு மேன்மை உள்ள தீர்க்க தரிசியா அப்படின்னு கேட்கும்போது, தீர்க்க தரிசனியும் மேன்மை உள்ளவனை நோக்கி பார்க்க போனீர்கள். எப்படி சொல்றாரு தீர்க்க தரிசனியும் மேன்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி? மல்கியா 3வது அதிகாரத்தை 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்படியே மத்தேயு 11:10 வாசிக்கும் போது, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் ஒரு வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்றார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து மல்கியா 3:1 பார்க்கும் பொழுது, மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்னே முன்பாக போய் வழியை ஆயத்து பண்ணுவான். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசிகளை, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை விட மேன்மை உள்ளவன். அது எப்படி சொல்ல முடியும்? 9:9 தீர்க்க தரிசியோ ஆம் தீர்க்க தரிசிகளை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப என்ன சொல்றார்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகளை விட இவன் மேன்மை உள்ளவன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகளை விட இவன் சிறந்தவன் என்று சொல்றார். எப்படி சொல்ல முடியும்? யோவான் 10:41 பார்க்கும் பொழுது, இந்த யோவான் ஸ்நானகன் எந்தவித அடையாளமும் அற்புதமும் செய்யல. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் அடையாளங்கள் அற்புதங்கள் செஞ்சாங்க. எப்படி அப்போ இவர்கள் தீர்க்க தரிசியை விட மேலானவன்? இவன் ஏலியாவின் ஆவியை கொண்டிருக்கிறான் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த ஏலியா அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். ஆனா இந்த அந்த ஆவியுடைய இந்த யோவான் தீர்க்க ஒரு அடையாளத்திலும் செய்யல, ஆனா தீர்க்க தரிசியை விட மேலானவன் எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்த யோவானுடைய பணி என்ன அப்படின்னா, வழியை ஆயத்தம் பண்ணினவன். இந்த வழியை ஆயத்தம் பண்ணினவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு இந்த உலகத்துல மேசியாவாக இருக்கும் பொழுது முதல் முதலாக இவர்தான் மேசியா என்று நம்ம யூத ஜனங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் அடையாளம் காட்டினான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் தான் முதல் முதலாக மேசியா, இவர்தான் மேசியா என்று அடையாளம் காட்டி அந்த மேசியாவை பற்றி பிரசங்கித்தான். இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் பாத்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் என்ன செஞ்சாங்க? மேசியா வரப்போகிறார் என்று முன்னறிவித்தார்கள். ஆனா இந்த யோவான் என்ன செஞ்சான் அப்படின்னா, இவர்தான் அப்படின்னு நேரடியா சொன்னான். இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த இயேசு, இவர் தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை குறிக்கிற தேவாட்டுக்குட்டி என்று நேரடியாக இயேசுவை பார்த்து இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாலாம், இவர் தான் என்று அடையாளப்படுத்தலாம். அதனாலதான் இயேசு சொல்றார், திருக்குதரிசிகளை பார்க்கிலும் இவன் மேன்மை உள்ளவன். அடுத்து 11:11 பார்க்கும் பொழுது, ஸ்திரீகனிடத்தில் பிறந்தவர்கள் யோவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இப்ப என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவனை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், சிறந்தவன் எவனும் இந்த உலகத்துல பிறக்கல. ஆனா பரலோக ராஜ்யத்துல இவனோட சிறியவன் இவனிலும் மேன்மையாய் காணப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இயேசு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுவரைக்கும் யோவான் தீர்க்கதரிசிகளை விட மேலானவன், தீர்க்கதரிசிகளை விட மேலானவன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல சின்னவன் என்ன பண்றவன், என்ன செய்ய போறான் அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானகனை விட மேலானவனாக இருக்க போறான். எப்படி? இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இவர் தான் மேசியா என்று ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் மேசியா என்று அடையாளப்படுத்திட்டான் இந்த உலகத்திற்கு. ஆனா இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளும், இவர் தான் மேசியா, இவர் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் மரித்தார் என்று பிரசங்கிக்க போகிறார். இப்போ அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இயேசுவை பற்றியதான காரியம் இன்னும் தெளிவாக யோவான் ஸ்நானகனை விட இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டு திருக்கு தரிசிகளை விட யோவான் ஸ்நானகனை விட நீங்களும் நானும் அந்த இயேசுவை தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு எப்படி மரித்தார் என்று தெரியாது. அவன் அவனுடைய பிரசங்கத்தில் அதை குறிப்பிடவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கு தரிசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வந்து உங்களையும் என்னையும் மீட்க போகிறார் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அவர் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தை சொல்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த யோவான் ஸ்நானகனை விட மேலானவர். பரலோக ராஜ்யத்தில் அவனை பார்க்கணும் நான் சிறியவன், என்னிடத்துல நான் எலியாவுடைய ஆவி இல்ல. ஆனா எலியாவுடைய ஆவி இல்லாமையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை தெளிவாக, அவருடைய பணியையும் அவர் ஒரு நபராகவும் நான் தெளிவாக பார்க்கிறேன். அப்ப தெளிவாக பார்த்து நான் பிரசங்கிக்கும் பொழுது, நான் அந்த யோவான் ஸ்நானகனை விட பரலோக ராஜ்யத்தில் மேன்மை உள்ளவனாக கர்த்தர் என்னை கருதுகிறார். அப்போ இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லி தருது? இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டா மட்டும் பார்த்தாது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் போது யோவானை விட மேன்மை உள்ளவர்கள் என்ற அந்த நிலைப்பாடு இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நான் அப்படியே சுவிசேஷத்தை கேட்டேன் சார், நான் மனம் திரும்பிட்டேன் சார், இப்படியே வாழ்ந்துறேன் சார் வந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் கிருபியாய் கொடுக்கிற அந்த மேன்மையை இழந்து போகிறவர்களா இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டு யூத ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், யோவான் ஸ்நானகன், யூத ஜனங்கள் என்ன செய்யல அப்படின்னா, அந்த யூதர்கள் அந்த இயேசுவை முழுவதுமாக பார்க்கவில்லை, அவருடைய பணியை முழுவதுமாக பார்க்கவில்லை, அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தில் என்ன எதை நிறைவேற்றினார் என்று முழுவதுமாக பார்க்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்ட அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா, அந்த இயேசுவை முழுவதுமாக பார்க்கிறோம், அந்த இயேசுவை முழுவதுமாக பிரசங்கிக்கிறோம், அந்த இயேசுவை முழுவதுமாக விசுவாசிக்கிறோம், அந்த இயேசுவை அவர் செய்து முடித்த அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அவரை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக, அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக, அந்த குடிமகனாக, அந்த ராஜாவை பற்றி முழுவதுமாக அறிந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த முழுவதுமாக அறிந்த நான், இந்த முழுவதுமாக அந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் சிறுமைப்பட்டவர்களாக போயிருக்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த மேன்மை என்ன அப்படின்னா, அவர் சொல்றார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவானை விட மேன்மையானவன் ஒருத்தனும் இல்ல. அப்படின்னா நீங்களும் நானும் தான் இல்ல. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த யோவானை விட மேலான மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. அவருடைய பணியை நாம் முழுவதுமாக பார்க்கிறோம். இதை முடிச்சுட்டு அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 13-14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. இப்ப யோவான் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மேசியா, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், யோவான். இப்ப இயேசுடைய காலத்துல வாழ்ந்து முடிச்சவங்களா இவங்கதான். நியாயப்பிரமாணம் முடிச்சிருச்சு, தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, யோவான் மேசியாவை அறிவிச்சிட்டார். இவங்க எல்லாம் எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொள் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு, மேசியாவை பத்தி தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிற எலியா இவர் தான், கேட்கிறதுக்கு காது உள்ளவன், கேட்க கடவன். அப்ப அந்த யூத ஜனங்களுக்கு அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் எலியா. இப்ப இவன் எலியாவாக இருக்கிற பொழுது அடுத்த அந்த இயேசு கிறிஸ்து யாராக இருக்க வேண்டும்? எலியாவாக, மேசியாவாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:41 வசனத்தை பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்ப யோவானை நீ தீர்க்கதரிசி என்று நீ விசுவாசிச்ச அப்படின்னா, தீர்க்கதரிசிக்கு ஏற்ற அந்த பலனை அடைவாய். தீர்க்கதரிசிக்கு அடுத்து யார் வரணும்? நீதிமான். அந்த நீதிமான் ஆகிய கிறிஸ்து வருகிற பொழுது, நீங்க அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நீதிமான் என்ற பலனை அடைய போகிறீர்கள். இதை சொல்லிட்டார் அவர், மறைமுகமாகவும் சொல்லிட்டாரு, நேரடியாகவும் சொல்லிட்டாரு. மேசியா வந்த எலியா வந்தாச்சு, யோவானுடைய தீர்க்கதரிசி முடிஞ்சு போச்சு, அவன் என்னை மேசியா என்று அடையாளப்படுத்திட்டான். இப்ப அந்த மேசியானா, நீ என்னை ஏற்றுக்கொண்டனா, இந்த நீதிமானுடைய இந்த நீதிமானாக நீயும் என்ன செய்ய போற? அறிவிக்கப்பட போற அப்படின்னு சொல்லி நேரடியாக என்ன சொல்லிட்டார்? சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேட்கிறதுக்கு காது உள்ளவனா இருந்தால் கேட்க கிடைவீர்கள் சொல்லி ஓப்பனா ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டார். தீர்க்கதரிசி வந்து முடிஞ்சாச்சு, தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசனத்தோட பலன் அடைவ, நீதிமான ஏற்றுக்கொண்டா, இந்நீதிமான ஆகிய அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீனும் நீதிமானாக்கப்படுவன் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அந்த ஜனங்களை குறித்து சொல்றார். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? 16-19 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழர்களை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். எப்படியெனில், யோவான் போஜனம் பணம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறாய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜனப்பிரியனும் மதுபானப்பிரியனுமான மனுஷன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்றார்கள். இது என்ன சொல்லுது? இந்த உதாரணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இந்த சந்ததி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த யூத ஜனங்களை சொல்லுது. இந்த குழல் ஊதினோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்காக குழல் ஊதினோம் அப்படின்னா யூதர்களுடைய திருமண காரியங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரம்பட் ஊதுவாங்க, அதுதான் குழல் ஊதினோம். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க, தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை. யூதர்களுடைய மரணத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா புலம்புவாங்க, புலம்பும் போது அவங்க அங்க அங்க சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா இருதயத்தில் அடிச்சு அடிச்சு அழுவாங்க. இப்போ இந்த இடம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கு. நாங்க புழல் ஊதுனோம், நீங்க அங்க வந்து ஆடல, சரி உங்களுக்கு அங்க அழுதும் நீங்க வந்து என்ன செய்யல அங்கேயும் அழகல. இப்ப இந்த சந்ததி என்ன செய்யுது அப்படின்னா யோவான் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள மாட்டேது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேது. இப்ப யோவான் தீர்க்கதரிசி என்ன செஞ்சான், யோவான் என்ன செஞ்சான்னா இயேசுவை குறித்து பிரசங்கிச்சான். அவன் என்ன சொல்லிச்சு, நீ அவன் வனாந்திரத்தை தனிமையா இருந்தான், சாப்பிடாதவனா இருக்கான், பிசாசு பிடிச்சவன் சொல்லிடுச்சு. இப்ப இங்க இயேசு வந்து இயேசுடைய ஊழியத்தை செஞ்சிருக்கார், இயேசு பாவிகளுடைய அடையாளப்படுத்திட்டு இருக்கிறார், இயேசு எல்லாருக்கூடியும் சாதாரணமா நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லிடுச்சு, அவனையும் பிசாசு பிடிச்சவன் அவன் பாவி அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப இந்த ஜனம் என்ன செய்யுது அப்படின்னா யோவான் ஸ்நானங்களும் இருக்குது, இயேசுவும் இருக்குது. அதுதான் அந்த அடையாளம் சொல்லுது, யோவான் ஸ்நானுடைய செய்தியும் கேட்க மாட்டேது, இயேசுடைய செய்தியும் கேட்க மாட்டேது. சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன செய்யறோம் அப்படின்னா சந்தை எழும்பும் போது வேதத்து பக்கம் திரும்பல அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த சந்ததி யார் என்ன செய்யறாங்க, இவ்வளவு அடையாளம் இவ்வளவு இருப்பதை பார்த்துட்டாங்க, எலியா யோவான் தீர்க்கதரிசி அடையாளப்படுத்திட்டான், அவன் எலியாவுடைய ஆவி உள்ளவன் என்று சொல்லப்பட்டாச்சு, அந்த எலியாவுடைய ஆவி வந்த பிறகு நீதிமானாகிய கிறிஸ்து வந்துட்டார் அதுவும் சொல்லப்பட்டாச்சு, இப்ப உங்க ரெண்டு பேரையும் அவன் கேட்க மாட்டேன்டான். இப்ப சத்தியம் பிரசங்கப்படும் போது ஜனங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா நீ பாட்டு சொல்லிட்டே இருறா, நான் பாட்டு சும்மா அப்படியே உட்காந்துருக்கேன். அப்படி இல்லைனா இவரோட வேலை இதுதான், இந்த சர்ச்சோட வேலை இதான், வந்தா பாவின்னு வாங்க பரலோகத்து போகணும்வாங்க, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருங்க, அல்லது நீங்க எனக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டீங்க, அல்லது உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசாம இல்ல என்னவே சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னைய பத்தியே சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்ல உங்களைய பத்தியே சொல்லிட்டு இருக்காரு சொல்லி குறை சொல்லுகிற ஜனங்களாக தான் நிறைய நேரத்துல காணப்படும். சத்தியம் என்ன அப்படின்னா மேசியா வந்துட்டார், அவரை விசுவாசிக்கும். இது யோவானு சொன்னா இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவன் அந்த மாதிரி தனியா வனாந்திரத்துல போய் தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் பேச்சையெல்லாம் இவன் கேட்பான் அப்படின்ட்டு. அப்ப இயேசு என்ன செய்தா, சரி வனாந்திரத்துல வாழாம மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்காரு, இவன் மாதிரி பாவிகளோடு ஆயக்காரில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவன் பேச்சில வேண்டிய கேட்பான். என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள் இரண்டையும் நிராகரித்து சத்தியத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. இயேசு தெளிவா என்ன சொல்றாரு, சத்தியம் என்னன்னா மேசியா வந்தாச்சு, நீ மனம் திரும்பி பல்லவராஜ்யம் சமயமா இருக்கு, பல்லவராஜ்யத்தின் பள்ளியா வா அப்படின்றாரு. இன்னைக்கு இந்த திருச்சபையில் தான் சொல்லிட்டு இருக்கு, காலம் சமயமா இருக்கு, மனம் திரும்பி பல்லவராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறுங்க, இயேசு வந்துட்டாரு, இயேசு உங்களுடைய உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்து தொங்கிட்டார். இதுதான் சத்தியம், இதுதான் யாரா இருந்தாலும் இந்த திருச்சபையில இந்த இடத்துல இருந்து சொல்லப்பட போகுது. கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்கக்கிறவர்கள், அதை விட்டுட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொன்னா யார் யாருடைய வாழ்க்கை அளிக்க போறா, நீங்க உங்களுடைய வாழ்க்கை அளிக்க போறீங்க. இந்த சந்ததி யாரை யாரு கோப்பிடுவேன், இந்த சந்ததி யார் என்ன செய்யறாங்கன்னா குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். நான் குழல் ஊதுனா சரி அவங்க வந்து சந்தோஷமா இருவா, சரி நம்ம சந்தோஷமா இருப்போம் வா, சந்தோஷம் அதெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது, சரி வா போய் புலம்பி அழுவோம் அதெல்லாம் அழுவ முடியாது, அழுவும் மாட்டான் சிரிக்கவும் மாட்டான், ஒண்ணும் செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு எதுக்கு வாழணும், நீ இயேசுவை விசுவாசிக்கவும் மாட்டேன் பிரசவம் பண்றவன பிரசவம் பண்ண விட மாட்டேன், ஊழியம் செய்யற ஊழியம் செய்ய விட மாட்டேன், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற சந்ததி யார் என்று சொல்ற, குறை சொல்லி கொண்டே இருக்கிற இந்த சந்ததி யார், ஞானத்தின் பிள்ளைகள் அல்ல. அந்த 19 வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இந்த குறை சொல்லுகிற பிள்ளைகள் ஞானவான்கள் அல்ல, இந்த குறை சொல்லுகிற பிள்ளைகள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். அப்ப ஞானமானது என்னது, இப்ப சந்தேகம் எழும்பும் போது வேதத்தின் மீது சந்தேகம் எழும்பும் போது கர்த்தருடைய மனுஷர்கள் மீது சந்தேகம் எழும்பும் போது கர்த்தருடைய வார்த்தையின் மீது சந்தேகம் எழும்பும் போது என்ன செய்யணும், ஞானமா இருக்கணும். எப்படி ஞானமா இருக்கணும், வேதத்துக்கு போகணும், இயேசுட்ட போகணும், அந்த இயேசு எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நடப்பிக்கணும். அந்த ஞானமா நான் செயல்படும் பொழுது அது நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப புரிஞ்சிருச்சா, இந்த முழு அதிகாரம் இந்த முழு பகுதியோடைய விஷயம் என்ன அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் ஞானமா செயல்படல, விசுவாசிகள் ஞானமா இல்லை, எல்லாரும் ஞானமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுட்ட வரமாட்டீங்க, வேதத்திட்ட வரமாட்டீங்க, திருச்சபைட்ட வரமாட்டீங்க, உங்களை பாவின்னு ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, உங்களுடைய பாவத்துல நீங்க நினைத்திருக்கிறீங்க, உங்களுடைய பாவத்துல நினைத்திருந்தா துன்மார்க்கமாய் சாக போறீங்க, நீங்க உங்களுக்கு ஞானம் இல்ல. இப்ப ஞானம் வேணும்னா இயேசுட்டையும் வேதத்தையும் வா. சந்தேகப்படாத, சந்தேகப்படும் பொழுது நீ குழம்பி போய் ஞானமற்றவனை போலாகாத. நீதி ஞானம் அவரின் பிள்ளைகளிடத்தில் நீதி உள்ளது என்று கருதப்படுகிறது. அந்த ஞானம் இயேசுவாக இருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யோவான் ஸ்நானன் அவன் ஞானமற்றவனாய் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய திரளான கூட்டத்தை இயேசுவின் இடத்திலிருந்து திசை திருப்பி இருப்பான். இயேசுவின் இடத்திலிருந்து வழி விலகி வேற எங்கேயோ சென்றடைந்திருக்க முடியும். ஆனால் இந்த யோவான் ஒரு விசுவாசியாக, ஒரு தீர்க்கதரிசியாக தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமும் அவன் அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கினால், ஞானமாக செயல்பட்டதினால் அந்த இயேசுவின் இடத்தில் ஓடி வந்தது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது, அது நீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. வாழ்க்கையில விசுவாசிகளாக இருக்கும் பொழுதும் நிறைய பலவீனமாக இருக்கும் பொழுதும் நிறைய பிரச்சனை வரும், நிறைய கஷ்டப்படுவோம், நிறைய துன்பப்படுவோம். அப்போ ஞானமானது அதன் பிள்ளைகளிடத்தில் நீதியாக இருக்க வேண்டும். அந்த நீதி என்ன அப்படின்னா இயேசுவாக இருக்கும். அந்த இயேசு யார்? அவர் தான் ஞானம் உள்ளவர். அந்த காலையில வாசிக்க கேட்ட யாக்கோபை பார்க்கும்போது, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஞானத்தை கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேளுங்கள், ஏனால் அவர் ஞானம் உள்ள தேவன். அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்து. அந்த ஞானம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வேதம். இந்த வேதத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஞானம் உள்ள தேவன் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்திருக்கிறார். ஆனா அந்த சந்ததியார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம், ஞானம் எல்லாம் வேணாம், நான் பாட்டு குறை சொல்லிட்டே தான் இருக்கேன். இப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது அது ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மணந்திருப்பிற்கும், நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், தீரு சீதோனுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், நீங்க குறை சொல்லிட்டே உட்காருப்பா, குறை சொல்லிட்டே உட்கார்ந்தா உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, தீருக்கும் சீதோனுக்கும் நடந்த நியாய தீர்ப்பை பார்க்கலாம் கொடுமை உள்ளதாக இருக்கும். இப்போ நியாயத்தீர்ப்பு நம்ம மேல வந்துச்சுன்னா, இது யோவான் தவறான முறையில புரிந்து கொள்ற மாதிரி அந்த நியாயத்தீர்ப்பின் காலமா இருந்துச்சுன்னா அவனும் அழிஞ்சு போயிருப்பான், நீங்களும் நானும் எனக்கு அழிஞ்சு போயிருப்போம். இது கிருபியின் காலம். விசுவாசிகள் இன்னும் இந்த பாவத்தோட தான், எஞ்சியுள்ள பாவத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கும், பாவங்கள் மேற்கொள்ளும். அந்த பாவத்தை மேற்கொள்ளும் போது நான் சந்தேகப்படாமல் இயேசுவை பற்றி கொண்டு, அந்த கிருபியை பற்றி கொண்டு, விசுவாச வாழ்க்கையில் அந்த இயேசுவை பற்றி கொண்டு அதை நிலைத்திருந்து வாழ வேண்டும். அதை விட்டுட்டு நான் குறை சொல்ல ஆரம்பிச்சேன், நான் மற்றவர்களை பார்க்க ஆரம்பிச்சேன், அல்லது நான் என்ன நானே பார்க்க ஆரம்பிச்சேன், என்னுடைய சுயநீதியை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, தீருவுக்கும் சீதோனுக்கும் நடந்ததை விட அதிக மோசமாக நம்முடைய வாழ்க்கை நடைபெறும். இப்ப விசுவாசிகளுக்கு, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இயேசு இங்க சொல்லப்படுற சத்தியம் என்ன அப்படின்னா, ஞானமான என்னை பின்பற்றுங்கள், ஞானமானது நீதி உள்ளதாய் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, அந்த நீதி உள்ளது இயேசு கிறிஸ்து, அந்த நீதி உள்ள தேவன் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் மரித்து உங்களுக்காக எனக்காக மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு இந்த பிதாவோடு பரிந்து உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறேன். அநேக நேரத்தில் நம்ம பலவீனர்களாக இருக்கிறோம், சந்தேகத்தில் தவறான முறையில் ஞானத்தை பயன்படுத்தாமல் நீதியற்றதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல திருச்சபைக்கு மறுபடியும் மறுபடியுமாக இயேசு சொல்கிற ஒரு காரியம், ஞானமான என்னை பின்பற்று, இந்த இயேசு நீதி உள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டார், அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வனுக்கு நீதிமானுடைய பலன் கிடைக்கும். 10:11 வசனத்தை பார்க்கும்போது, நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். நீ அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் பலவீனம் உள்ளவன் தான், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவம் இருக்கதான் செய்யுது, நான் என்னோட வாழ்க்கையில் அந்த எஞ்சியுள்ள பாவத்தினால் நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லி நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, மறுபடியுமாக இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு சுவிசேஷம், ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமானினும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவாய். அந்த இயேசுவாகிய, அந்த நீதிமானாகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசுவினுடைய நீதியை நான் பெற்றுக் கொள்கிறேன். அந்த இயேசுவோட நீதி என்ன செய்யுது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல நித்திய நித்தியமா வாழ வைக்குது. அப்படி இல்ல, அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, பண்ணாம போங்க, நீங்க என்னமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு கண்டிப்பா வரும். அந்த நியாய தீர்ப்புல நீங்களும் நானும் அங்க நிக்க போறோம். இப்ப நீதியை பெற்றுக்கொண்டவங்க நீதிமானோட போயிருவாங்க, நீதியை பெறாதவங்க அநீதி உள்ள இடத்துல நித்திய நித்தியமா சங்காரிக்கப்படுவார்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.